இந்த சிவராத்திரியை பற்றி இன்னும் ஒரு ஆகமத்திலே வித்தியாசமாக இருக்கிறது. எதற்கு என சொன்னால், முதல்ல ஒன்று தெரிந்து கொள்ளுதல் வேண்டும், தேவ ஆண்டு வேறு மனித ஆண்டு வேறு. மனிதர்களுக்கு உரிய ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். மனிதருக்கு உரிய ஒரு ஆண்டு, தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த மாநகரம் இருக்கின்ற அந்த தேவலோகத்திலே ஒரு வருடம் என்பது கையிலே ஒரு நாள். நல்ல கவனமா பண்ணணும், ஏன்னா சில இடர்பாடான கருத்துகள் வருகிறது. இந்த தேவா இன்னொரு இடம் சொல்றேன், மனிதர்களாகி நமக்கு ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது கையிலே ஒரு நாள். வானிலே இருக்கின்ற தேவர்கள் அவர்களது காலத்தின்படி சிவராத்திரியை ஆண்டு முழுவதும் ஆறு காலமாக வைத்து பூஜனை செய்கிறார்கள். இந்த செய்தி முதல்ல நாம தெரிந்து கொண்டால்தான் சில இடர்பாடான கருத்து நமக்கு நீங்கும். நாம் மகா சிவராத்திரி என சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒருவரும் இல்லாத நிலை, பிரம்ம விஷ்ணுக்களும் இல்லாத நிலை. இப்போ தேவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த எத்தனை ஐந்து விதமான சங்காரங்கள் உண்டு, அது ஒரு கற்பத்திலே நடக்கின்ற சங்காரத்திலே அங்கே என்ன செய்யப்படுகிறது என சொன்னா, அங்கே தேவர்கள் அங்கே பூசனை செய்வார்கள். இதே போன்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மையானது, தேவர்கள் இரவாதன்மை பெற வேண்டும் என்பதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள். அழகால விஷம் அங்கே தோன்றியது. அந்த அழகால விடத்தை நம்முடைய பெருமான் உண்டார். அந்த அழகால விடத்தை பெருமான் உண்ட பின்பு தேவர்கள் எல்லாம் நாம் உயிர்ந்தோம், சிவன் காப்பாற்றினார் என்று சிவத்தை நினைந்து அவர்கள் பூஷணை செய்தார்கள். அதான் அந்த நேரத்தில் சிவன் நடனமாடி அவர்களுக்கு ஒரு சிறு களிப்பை கொடுத்தார். அதான் பிரதோஷ நடனம் என்று சொல்லக்கூடியது. அடுத்த பின்பு மறுநாள் தேவர்கள் தம்மை காத்த சிவனை பூஷித்தல் வேண்டும் என்று பூஷணை செய்தார்கள். அப்படி ஆகாரத்திலிருந்து காத்த அந்த பெருமானை பூஷணை செய்த மறுநாள் தான் தேவலோக ஆண்டின்படி அது ஒரு சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. தேவலோக ஆண்டின்படி அது ஒரு சிவராத்திரி என்று அங்கே அழைக்கப்படுகிறது. ஆகையினாலே அங்கே இதுவும் ஒரு ஆகமத்திலே இறைவனானவர் அழகார விடத்திலிருந்து காப்பதற்காக தேவர்கள் பூஷித்த நாள் சிவராத்திரி நாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஆகம செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த சிவராத்திரி என சொல்லக்கூடியது மாசி மாதத்திலே வரக்கூடியது மட்டும் சிவராத்திரி அன்று. மாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த சிவராத்திரிக்கு அங்கே மகா சிவராத்திரி என்று பெயர் வரும். ஆனால் இதுவன்றி நம்முடைய நூல்களிலே ஐந்து சிவராத்திரிகள் சொல்லப்படுகிறது. நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இதுல நித்திய சிவராத்திரி என சொல்லக்கூடியது மாதந்தோறும் வளர்விரை தேயிலை சதுர்த்தசியில் ஆக 24 திதிகளிலும் அனுஷ் வருவது நித்திய சிவராத்திரி. இப்படி மாசி மாதத்திலே சதுர்த்தசியிலே தேவிரையிலே தொடங்கிய விரதம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை அன்றைக்கும் மேற்கொள்வார்கள். எனவே நித்திய சிவராத்திரி என சொல்லக்கூடியது மாதந்தோறும் வரக்கூடிய வளர்விரை தேய்விரை சதுர்த்தசி அந்த 24 திதிகளிலும் அனுஷ்டிப்பது, இது நித்திய சிவராத்திரி. மாத சிவராத்திரி என சொல்லக்கூடியது ஒவ்வொரு மாதமும் தேய்விரை சதுர்த்தசியிலே சதுர்த்தியிலே மட்டும் அனுஷ்டிப்பது, தேய்விரை சதுர்த்தி அந்த திதியிலே அனுஷ்டிக்கப்படுவது. யோக சிவராத்திரி என்று சொல்லக்கூடியது யோக சிவராத்திரி என சொல்லக்கூடியது அழகாக சோமவாரத்தில் அது திங்கட்கிழமை என்று இரவில் அமாவாசை வந்தால் அது யோக சிவராத்திரி. மாசம் மாசம் வரக்கூடிய அந்த சிவராத்திரியிலே அந்த சோம வாரத்து திங்கட்கிழமை என்று வந்தால் அது விசேடம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பட்சி சிவராத்திரி தை மாசம் தேய்பிரை பிரதம திதி சேர்ந்த அன்றைய நாள் தொடங்கி எதிர்வரும் 13 நாட்கள் ஒரு வேளை உணவு கொண்டு சதுர்த்தேஸ்வரை மேற்கொள்வது இது பட்சி சிவராத்திரி என்று அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகா சிவராத்திரி என சொல்லக்கூடியது மாசி மாதத்திலே தேய்பிரையிலே வரக்கூடிய அந்த திரியோதசி சதுர்த்தசி சேர்ந்து வருகின்ற நாள். இந்த மகா சிவராத்திரி என்று இதற்கு ஏன் பெயர் வந்தது என சொன்னால், இந்த ஒரு சிவராத்திரியை மேற்கொண்டால் எல்லா சிவராத்திரியும் மேற்கொண்ட விரத பலன் கிடைக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவராத்திரிக்கு ஏன் மகா சிவராத்திரி என்று வைக்கப்பட்டிருக்கிறது என சொன்னால், இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை செய்து பூஷணை செய்தல் வேண்டும் என்பதுதான் இந்த சிவராத்திரியினுடைய ஒரு தலையான நோக்கமாகும். அன்றாட வாழ்விலே ஆன்மார்த்த பூஜை ஆனாலும் சரி, பரார்த்த பூஜை ஆனாலும் சரி, அங்கே சொல்லுகின்ற பொழுது அழகாக எல்லா நாளுமே ஒரு பரபரப்பு உடைய ஒரு நாளிலே நாம் மனம் நிறைவாக முழுமையாக நாம் பூஷணை செய்ய இயலாது. இந்த பரபரப்பான வாழ்க்கை எல்லா நாளுமே வேண்டிய அபிஷேக திரவியங்கள் வைத்து சேகரிக்கவும் இயலாது, சேகரித்தாலும் பூஷணை செய்யவும் இயலாது, பூஷணை செய்தாலும் நேரமும் இடம் கொடுத்தார். இதே போல நிவேதனமும் எந்தெந்த காலத்திற்கு எப்படி கொடுத்தல் வேண்டும் என்பதையும் எல்லா காலத்திலும் நாம் மனமால அந்த பூஷணை நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. ஆனால் இந்த சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் மட்டும் நம்முடைய மனம் குளிரும்படியாக எல்லா அபிஷேக திரவியங்களையும் சேகரித்து, ஏனென்று வேற பிரவர்த்தி இன்றைக்கு இல்லை அல்லவா, எல்லா அபிஷேக திரவியங்களையும் சேகரித்து நன்றாக அபிஷேகம் செய்து சுவாமிக்கு மனம் குளிர பூஜனைகள் செய்து அங்கே தோத்திரங்கள் செய்து நம் மனதிலே நிறைவு கொள்ளுகின்ற வாய்ப்பு இந்த மகா சிவராத்திரி ஒரு நாளைக்குத்தான் கிடைக்கும். ஆகையினாலே தான் நம்முடைய மனதிலே இருக்கின்ற அந்த சிவ பூஜையை மன நிறைவாக செய்வதற்கு கிடைத்திருக்கின்ற அரிய வாய்ப்பு என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே மகா சிவராத்திரி என்று இதற்கு அழகாக அங்கே பெயரிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த சிவராத்திரி அன்று நாமெல்லாம் ஆலயத்திலே சென்று கண்டிப்பாக நாம் வழிபடுதல் வேண்டும் என்று அங்கே அழகாக நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவராத்திரி அன்று ஆலயம் செல்லுகின்ற பொழுது இன்னும் இதற்கு நிறைய விதிகள் இருக்கிறது. அந்த விதிகள் எல்லாம் என்ன என்பதை நான் இந்த செய்தியை முடித்துக் கொண்டு நான் சொல்கிறேன். நாம் சிவராத்திரி அன்று ஆன்மார்த்த பூஜை செய்கின்ற பொழுது அங்கே சிவராத்திரி ஆன்மார்த்த பூஜை செய்பவர்களும் சரி அல்லாதவர்களும் அங்கே திருமுறை பாராயணம் செய்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே தீட்சை ஏற்பது மிக விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே திருமணங்களிலே அன்றைக்கு எப்படியும் அங்கே பெருமானுக்கு உரிய அங்கு அபிஷேகம் முதலானவைகள் செய்வதற்கு இங்க குண்டங்கள் முதலான இருக்கின்ற காரணத்தினாலும் ஆச்சாரியர்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலும் அன்றைக்கு தீட்சை எடுப்பது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தீட்சை எடுக்க விரும்புகின்ற அன்பர்கள் அந்த மகா சிவராத்திரி அன்று சென்று தீட்சை எடுப்பது மிகவும் விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருமுறை என சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு நாம் திருமுறைகளை நாம் ஓத முடியுமோ அந்த அளவிற்கு ஓதலாம். ஆன்மார்த்தி பூஜை செய்பவர்கள் அந்த பூஜையின் முடிவிலே திருமறை விண்ணப்பம் செய்யலாம். மற்ற அன்பர்கள் அங்கே பூஜை நடக்கின்ற பொழுது அந்த பூஜையை தரிசனம் செய்த போக மற்ற நேரங்களிலே நாம் திருமறை விண்ணப்பம் செய்வதும் சிவகதைகளை கேட்டலுமாக சிவசிந்தனையிலேயே கழித்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அநேகமாக எல்லோருமே அன்று நம்முடைய பெருமான் முன்பாக சிவ நம்முடைய மணிவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற சிவபுராணத்தை விரும்பி அங்கே விண்ணப்பம் செய்வார்கள். சிவபுராணத்தை விரும்பி அங்கே விண்ணப்பம் செய்வது மிக விசேடம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய லிங்கோற்ப காலத்திலே கண்டிப்பாக நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற லிங்கபுரான திருக்குறுந்தொகையை ஓதுவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லிங்கபுராண குறுந்தொகை, இந்த லிங்கபுராண குறுந்தொகை என்று சொல்லக்கூடியது என்ன என்றால், அதாவது அடிமுடி தேடிய பிரம்ம விஷ்ணுக்களுக்கு லிங்கத்திலே காட்சி கொடுத்ததை, அந்த லிங்கபுராணத்திலே உள்ள செய்திகளை அப்படியே நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐந்தாவது திருமறையிலே பொதுப்பதிகமாக வைத்து லிங்கபுராண திருக்குறுந்தொகை என்பதை அழகா வைத்து காட்டுகிறார். இந்த லிங்கபுராண குறுந்தொகை வைத்து சொல்லுகின்ற பொழுது இந்த சிவராத்திரியை பற்றி இன்னும் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது என சொன்னால், பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமொழி தேட முற்பட்டார்கள். ஏன், நானே உயர்ந்தவன், நானே மேலானவன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கின்ற பொழுது அங்கே இருவரும் நம்மில் யார் உயர்ந்தவர் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு கருத்தை உன்னிப்பாக கவனிக்கணும், இது மகாசங்கார காலத்தில் நடைபெறுகின்ற மகாசிவராத்திரி அன்று, இது இன்னொரு கற்பத்திலே தேவாண்டின்படி நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது பிரம்மா இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார், வேதம் இருக்கிறது, ஆகமம் இருக்கிறது. இது ஒரு கற்பத்திலே நிகழ்ந்தது, இது தேவலோகத்திலே நிகழ்ந்தது. எனவே இந்த பிரம்ம விஷ்ணுக்களும் நானே உயர்ந்தவன், நானே மேலானவன் என்று இருவருக்குமே அங்கே அகந்தையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தனக்குள் தர்க்கப்படுகிறார்கள். அப்பொழுது வேதம் அவர்கள் முன்னே தோன்றி சிவமே உயர்ந்தவன் என கூறியும் கூட இருவருமே ஏற்கவில்லை. பின்பு பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய அடிமுடியை யார் ஒருவர் காணுகிறார்களோ அவர்கள் தான் நம்மில் மேலானவர்கள் என்று எடுத்தார்கள். அதன்படி பிரம்மனானவன் சிவனது திருமுடியை காண்பதற்கு எத்தனைக்கின்ற பொழுது பெருமானது அங்கே திருமுடி வளர்ந்தது. வளர்ந்து கொண்டு செல்லுகின்ற அந்த திருமுடியை காண்பதற்காக நம்முடைய பிரம்மனான அன்னப்பறவையின் வடிவத்தை எடுத்து உயிரையே செல்லுகின்றார். விஷ்ணுவானவர் திருமுடியை காண்பதற்கு அங்கே முற்படுகிறார். அப்பொழுது பெருமானது அந்த திருமுடியானது பூமிக்குள் ஊடுருவியது. பூமிக்குள் ஊடி இருக்கின்ற அந்த திருமேனியை காண்பதற்கு, திருவடியை காண்பதற்கு விஷ்ணுமூர்த்தியானவர் வலிய பேராற்றல்களுக்கிருக்கின்ற பூமியையும் கிளர்ந்து தோன்றி எடுக்கின்ற ஆற்றல் படைத்த பன்றியின் வடிவத்தை எடுத்து பூமியை கிளறி திருவடியை காண முற்படுகிறார். ஆனால் திருவடியோ கீழே செல்கிறது. பாதாளம் ஏழிலிங்கீழ் சொற்கழிவு பாரமலர் போதார் முனை முடியும் எல்லா பலன் முடிவே என்று செல்கிறார். அப்பொழுது நம்முடைய விஷ்ணுமூர்த்தியானவர் தான் இறைவனது திருவடியினை காண முற்பட்டது தவறான செயலனை உணர்ந்து அப்படியே திருப்பி வந்து விடுகிறார். தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறார். ஆனால் பிரம்மனானவன் தலைமுடியை காண சென்றவன் விஷ்ணு ஜெயித்து விடுவாரோ என்ற ஒரு அடுக்கார் என்ற உணர்வோடு நாம் கண்டோம் என்று சொல்லுதல் வேண்டும் என நினைக்கிறேன். அப்பொழுது அந்த நேரத்திலே மேலே இருந்து ஒரு தாழம்பூ விழுகிறது. அப்பொழுது தாழம்பூவை கண்டு சொல்கிறது, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்கிறான். சிவபெருமான் திருமுடியில் இருந்து வருகிறேன். சிவபெருமான் திருமுடியில் வருகிறாயான்னு கேட்டான். ஆமா, நான் சிவபெருமான் திருமுடியிலே இருந்து நழுவி கீழே விழுகிறேன். பல கற்ப காலமாக கீழே இறங்கி வந்து கொண்டே இருக்கிறேன். இப்ப பல கற்ப காலமாக, இப்ப இங்க இருந்து ஒரு 100 மைல் போகணும்னா 3 மணி நேரம் ஆகுது இல்லையா? 100 மைல் போறதுக்கே 3 மைல். அப்படி இருக்கிற பொழுது எம்பெருமான் உச்சியிலே இருந்து விழுந்த அந்த தாழம்பு பல கற்ப காலமாக உயர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன்னா, அப்ப அந்த திருமுடி எந்த அளவுக்கு உயர்ந்து மேலோங்கி இருக்கிறதுங்கிறத பிரம்மன் தீர்மானிச்சிட்டான். அப்பொழுது என்ன செய்கிறார், நான் விஷ்ணு ஜெயித்ததாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக தாழம்புடன் நான் சிவபெருமானுடைய திருமுடியை கண்டதாக கூறுவேன், நீ ஆமாம் என்று ஒரு பொய் சாட்சி கூறுனார். அதன்படி கீழே வந்து விழுந்ததும் விஷ்ணுவிடம் நான் சிவபெருமானுடைய திருமுடியை கண்டேன் என்று பிரம்மன் கூற தாழம்பும் ஆமாம்னு சொல்லிட்டு இப்படி பொய் உரைத்தான். ஆனா விஷ்ணுவோ நேர்மையாக ஒப்புக்கொண்டான். பொய்யுரைத்த காரணத்தினாலே பிரம்மனுக்கு கோயில் இல்லை என்றும், பொய்க்கு சாட்சி சொல்லிய காரணத்தினாலே தாழம்பூ வந்து சிவா பூஜையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஆனா சிவ பூஜையிலிருந்து தாழம்பு விலக்கி வைக்கப்பட்டாலும் எந்த உயிரினத்தும் இறைவனுக்கு விருப்பு வெறுப்பில்லை என்பதை காட்டுவதற்காக நம்முடைய திருவாதிரை என்று, மார்கழி மாத திருவாதிரை என்று உத்தரகோஷ மங்கையிலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்து முடித்த பின்பு விளக்கப்பட்ட தாழம்பூவும் அந்த ஒரு நாளைக்கு அளவு நடராஜ பெருமான் திருமே உச்சியிலே அங்கே சாத்தி வைக்கப்படுகிறது. எனவே இப்படி பிரம்ம விஷ்ணுக்கள் காண முற்பட்டு அங்கே தோற்றனர். பின்பு அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்தார்கள். அப்படி தவறை உணர்ந்திருக்கின்ற அவர்களுக்கு முன்பாக இறைவனானவர் லிங்கத்தில் இருந்து உள்ளே தோன்றி ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்தார். இப்படி லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்தது தேவாண்டின்படி உள்ள சிவராத்திரி. இந்த மகரா சிவராத்திரி அர்த்தம் கூடாது. எனக்கு மகா சிவராத்திரி என்பது ஒருவரும் இல்லாத சமயம் இல்லையா? பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாது, தாழம்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இந்த பிரம்ம விஷ்ணுக்களை வைத்து சொல்லக்கூடியது இது ஒரு கற்பத்திலே தேவலோகத்திலே நடந்தது. அப்படி பிரம்மா இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார், தாழம்பும் இருக்கிறார். ஆகையினாலே இது என்ன ஒரு தாற்பரியத்தை காட்டுவதற்கு இது வந்திருக்கிறது என்பதை காண வேண்டும். இது ஒரு உண்மையை காட்டுவதற்கு சிவராத்திரியில இணைக்கப்பட்டது. இது லிங்கோற்போ காலத்தில் லிங்கோற்போராக தரிசனம் கொடுத்த காரணத்தினாலும் தேவலோக ஆண்டின்படி அந்த சிவராத்திரியிலே காட்சி கொடுத்த காரணத்தினாலும் இதையும் ஒரு காரணமாக வைத்து சிவராத்திரியிலே சொல்வது உண்டு. சரி, இந்த சிவராத்திரியிலே பிரம்ம விஷ்ணுக்களை வைத்து இந்த கதையை ஏன் இந்த செய்தி சொல்லப்படுகிறது என்றால், அந்த சிவராத்திரியினுடைய பூஜையினுடைய நோக்கத்தை, தத்துவத்தை, உண்மையை நம நான் அறிவதற்காக. மாதிரி சொல்லக்கூடியவர் யார்? பொருட்பிரபஞ்சத்திற்கு அதிபதி. அயன் என சொல்லக்கூடிய பிரம்மன் சொற்பிரபஞ்சத்திற்கு அதிபதி. எனவே பொருட்பிரபஞ்சத்திற்கும் சொற்பிரபஞ்சத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற மாதம் அயனும் தேனியும் கிடக்கவில்லை என சொன்னால், இறைவனானவன் சொற்பிரபஞ்சத்திற்கும் பொருட்பிரபஞ்சத்திற்கும் அப்பாற்பட்டவர். அதுதான் ரொம்ப முக்கியம். சொற்பிரபஞ்சத்திற்கும் பொருட்பிரபஞ்சத்திற்கும் அப்பாற்பட்டவர். இந்த சொற்பிரபஞ்சத்தினாலும் பொருட்பிரபஞ்சத்தினாலும் நமக்கு கிடைப்பது அபரஞானமே. இந்த அபரஞானத்தால் சிவத்தை நாம் காண இயலாது. ஆகையினாலே அபரஞானத்திற்கு காரணமாக இருக்கின்ற சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம் இவர்களால் கிடைக்கின்ற இந்த அபரஞானம் சிவத்தை காட்டாது. பரஞானம் ஒன்றே சிவத்தை காட்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. எனவே ஞானத்திலே இரண்டு வகை, அபரஞானம் பரஞானம். அபரஞானத்தை கொண்டு காண முற்பட்டார்கள். நான் காண்பேன் என்று அங்கே பசுபோதத்தோடு, ஆன்மபோதத்தோடு காண முற்பட்டார்கள், புறப்படவில்லை. பசுபோதமுடைய ஆன்மாக்களுக்கு பரமன் வெளிப்படுவதில்லை. அந்த பசுபோதம் கெட்டு அந்த ஆன்மா சிவக்கரணங்கள் ஆனால்தான் சிவன் வெளிப்படுவார். ஆகையினாலே தான் சிவன் எவ்வளவு மேலானவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் இங்கே செய்தி சொல்லப்படுகிறது. இந்த பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதற்கு ஞானசம்பந்தர் கோளர் பதிகத்திலே சொல்லி காட்டுறார். கோளர் பதிகத்திலே ஈற்று பாடலிலே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தன்னை குறிப்பிடுகிற பொழுது மறைஞான ஞான சம்பந்தன் என்று குறிப்பிடுகிறார். மறைஞான ஞான சம்பந்தன் ரெண்டு முறை ஞான ஞானங்கிறார். மறைஞான ஞான சம்பந்தன், இந்த மறைஞான என சொல்லக்கூடியது அபரஞானம், ஞான சம்பந்தன் என சொல்லக்கூடியது பரஞானம். எனவே பரஞானமும் அபரஞானமும் கைகூட பெற்றவன், அம்மையினுடைய இரு தனங்களாகிய பரஞானம் அபரஞானம் என இரண்டினாலே ஞானம் பாழ்ந்தவர். எனவே இந்த பரஞானம் பெறுவதற்கு அபரஞானம் துணை செய்கிறது. எனவே அபரஞானம் அடங்கி பரஞானம் உள்ளவர்களால் சிவத்தை காட்டுவார்கள் என்பதற்காகத்தான் மறைஞானம் என்ற அபரஞானத்தை வைத்து அது அடங்கிய பின்பு பரஞானம் என்பதை பின்னே வைக்கிறார். மறைஞான ஞான சம்பந்தன் என்று வைத்து காட்டுகிறார். இது எதை நிறுத்தை காட்டுகிறது, பிரம்மசு காட்டுகிறது என்றால், சேக்கரார் பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்னார். இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓரற்கு அரியவன் என சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் என்று சொல்லக்கூடியது எதை காட்டுகிறது என சொன்னா உயிர்களை காட்டுகிறது. எந்த உயிர்களை காட்டுகிறது? உயிர்கள் என்றால் மூன்று வகை, விஞ்ஞானங்களர் பிரளயாகர சகடர். விஞ்ஞானங்களர் பிரளயாகர சகடராக போட்டு ஆன்மாக்களரும் காண்பதற்கு அரிதமானவர். அடுத்து உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்தல் என்பது மனத்தினது செயல். மனத்தினது செயல் என்பது அது பசுஞானம். ஓதுதல் என்பது சரீரத்தால் கிடைக்கக்கூடிய நூல்கள். அந்த இது எது என்று சொன்னால் பாஷ ஞானம். எனவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் என்றால் மூவகைப்பட்ட ஆன்மாக்களாலும் சரி, உணர்ந்து ஓதுதல் என்பது அங்கே இந்த இரண்டும் சேர்த்து பாஷஞானம் பசுஞானத்திற்கும் அடைய அங்கே அகப்படாதவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவர். எனவே இந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் சொல்லக்கூடியதெல்லாம் அது எப்படிப்பட்டது? அது நமக்கு பாஷஞானத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது. ஆகையினாலே தான் பாஷஞானத்தை பசுஞானத்தை கொடுத்து அந்த அபரஞானத்தில் சிவத்தை காட்டாது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த நாளிலே அங்கே பிரம்ம விஷ்ணுக்கள் அவர்கள் கண்டதை லிங்கோத்பவர்கள் லிங்கோத்பந்த காலத்திலே லிங்க புராண குறுந்தொகையை நாம் ஓதுகின்ற ஒரு மரபு நம்மிடத்தே இருக்கின்றது. இந்த லிங்க புராண குறுந்தொகையிலே நமக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், முதலிலே புக்கணைந்து புரிந்தவர் இட்டிலர் என்று தொடங்குகிறார். இதுல என்ன சொல்லப்படுகிறது என சொன்னால், புக்கணைந்து புரிந்தவர் இட்டிலர் அவர்கள் இறைவருடைய ஆலயம் சென்று நந்தவனத்திலே சென்று மலர்கள் பறித்து மாலையாக்கி இறைவனுக்கு சாத்தவில்லை. ஆக புக்கணைந்து புரிந்தவர் இட்டிலர் அவர்கள் இறைவனுக்கு மலர் மாலைகளை இட்டு அவர்கள் வணங்கவில்லை என சொல்லப்படுகிறது. எனவே இந்த லிங்க புராண குறுந்தொகையிலே என்ன சொல்லப்படுகிறது என சொன்னால், இவர்கள் இதை செய்யவில்லை இதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று சரியையை அங்கே உணர்த்தப்படுகிறது. எனவே இறைவனை காண முற்படுகின்ற ஆன்மா முதலில் சரியையில் நிற்றல் வேண்டும். சரியை என சொல்லக்கூடியது புறபூஜை. ஆகையினாலே தான் இந்த புராண குறுந்தொகை புறபூஜையை வழிபடுத்துகிறது. சரியை கிரியை யோகம் ஞானம் இதன் படி முதல்ல சரியை செய்யணும். புறபூஜை கிரியை என்பது புறபூஜையும் அகபூஜையும். யோகம் என்பது புறபூஜையை விட்டு அகபூஜை மட்டும் செய்வது. ஞானம் என்பது புறபூஜையும் இன்றி அகபூஜையும் இன்றி அறிவு மாத்திரத்தால் சிவத்தோடு ஒன்றி நிற்பது. எனவே இறைவனை காணுகின்ற ஆன்மா அந்த படிமுறையிலே சரியில் நின்று தொடங்குதல் வேண்டும். ஆகையினாலே தான் இந்த லிங்க புராண குறுந்தொகையை எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்குள்ளே அங்கே சென்று மலரிட்டு வணங்க வேண்டும் என்பது வலியுறுத்தும். நந்தவனத்திற்கு செலுத்தல் வேண்டும் என்று வலியுறுத்தும். பூவும் நீரும் கொண்டு அபிஷேகம் ஆற்றுதல் வேண்டும் என்று சொல்லும். திருச்சாந்தியிட்டு வலம் வருதல் வேண்டும் என்று சொல்லும். அதோடு மட்டுமல்லாது ஆலயத்திலே இருக்கின்ற பூஜைகள் செய்ய இயலாதவர்கள் அங்கிருக்கின்ற குப்பை கூடங்களையாவது அகற்றி உழவார பணியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பசி ஞானம் விட்டு கோயிலை வெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூக்கள் கோய்கின்ற கூடையை நிறைந்து சுமந்து கொண்டு வந்து இறைவனுக்கு சாத்திக்கும்படி செய்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நெய்யும் பாலும் கொண்டு அபிஷேகிக்கும்படியாக செய்ய சொல்லப்படுகிறது. பொய்யையும் வஞ்சக வார்த்தையையும் முதலானவர்களை அல்லாத புகழ்மிக்க வார்த்தைகளை இறைவனுக்கு பேசுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எருக்கம்பூ கொண்டு இண்டை செய்தி பிறைவனுக்கு சாத்தப்படி செய்ய வேண்டும். அடியார்கள் என்பது செய்வதற்கு உள்ள இலக்கணமாக கோவணம் கீழ் உடுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரங்களிலே சென்று தானே ஏறி மலர் பிரித்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. எம்பெருமானுக்கு குடம் நீர் நிறைய சுமந்து ஆற்றுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கட்டுவாங்கம் என்னும் ஆயுதத்தையும் கபாலத்தையும் கையில் கொழுதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எட்டு உறுப்புகளும் நிலத்தில் தோயும்படியாக விழுந்து வணங்கும்படியாக சொல்லப்படுகிறது. வெந்த நீர் மேலி முழுது அணிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மனமிக்க மலர்களால் இறைவனுக்கு இண்டை அணியும்படியாக செய்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கரிய கோலை மலர்களை நாம் விருப்ப தொடர்பு இறைவன் அடியிலே இட்டு வணங்குதல் வேண்டும் சொல்லப்படுகிறது. ருத்ராட்சம் அணிந்து கபாலம் ஏந்துதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நம்முடைய இங்கவரான பொறுத்தொகையிலே சரியையே வலியுறுத்தப்படுகிறது. சரியையினுடைய தொடக்கமே ஆலய பூஜை. அந்த ஆலய பூஜை என்று சொல்லக்கூடியது எது? அங்கே முதல் இல்லை, அதுதான் சரியையினுடைய முதல் தொடக்கம். அதே இருத்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த லிங்க புராண குறுந்தொகையிலே அழகாக நம்முடைய பெருமான் புக்கணைந்து பொறிந்தலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடர் ஒளி வண்ணனை மிக்கு காணலுற்றார் அங்கு இருவரே என சொல்லி அதற்கு பின்பு எப்படி இதை முடிக்கிறார் அழகாக நம்முடைய அப்பர் பிராமணன் இந்த பதிகத்தை முடிக்கின்ற பொழுது செங்கனானும் விரமனும் தமிழே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிலர் காண்மேன் என்று அழைந்த இருவருமே காணவில்லை என்று என்ன ஆனது? அவர்கள் அகந்தை ஒளிந்து தவறை நினைத்த பின்பு அதிலிருந்து மீண்ட பின்பு இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே. இங்குற்றேன் என்று லிங்கத்திலே இருந்து தோன்றினான். ஆகையினாலே இந்த பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அங்கே லிங்கோத்பவராக அங்கே காட்சி தருகிறார். இது 25 மூர்த்தர்களிலே ஒன்று என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் லிங்கமூர்த்தியாக அங்கே காட்சி தருகிறார் என்பதை நாம் எல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் சிந்தனைக்கு உரிய ஒன்றாகும். இந்த சிவலிங்கம் என சொல்லக்கூடியது எது என்பதை நாம் நன்றாக அங்கே உற்று நோக்கினார். இந்த சிவலிங்கம் என சொல்லக்கூடியது அது சிவத்தினுடைய ஒரு தத்துவத்தை காட்டும். சும்மா லிங்கோத்ப தரிசனம் என்றால் என்ன? லிங்கம் என்பது அடையாளம், குறி. அது எதை அடையாளம் கொடுக்கிறது? கீழே இருக்கின்ற ஆவடை அம்பாள் சக்தி, மேலே இருக்கிற லிங்கம் இருக்கிறதே அது சிவம். இந்த சிவம் எப்படி இருக்கிறது? பிரம்மா விஷ்ணு ருத்ரன், மேல ருத்ரன் விஷ்ணு பிரம்மா என்று மூன்று பாகமாக லிங்கம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பெருமானே மூவனாக இருக்கிறான் என்று காட்டப்படுகிறது. அதிலும் இந்த சிவலிங்கம் என சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு தன்மை அது என சொன்னார், சிவலிங்கம் ஆவடை, இந்த ஆவடைக்கு கீழும் சிவலிங்கம் ஊடுருவி செல்லும். ஆவடையோடு நின்றுட்டு சில குழந்தைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி அல்ல. இந்த ஆவடை சிவலிங்கம் என சொல்லக்கூடியது எப்படி செல்லும் என சொன்னால், அந்த ஆவடைக்கு கீழே வட்ட வடிவு, பின்பு 8 பட்டைகள், பிறகு 6 பட்டைகள், 4 சதுரமாக, அதற்கு பின்பு பூமி கீழ் வரை அப்படி புலந்து சென்று கொண்டே இருக்கும். ஆகையினாலே இந்த சிவலிங்கம் என சொல்லக்கூடியது அது உயர்ந்த ஒரு சிவதத்துவத்தை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே தான் அந்த நாளிலே நம்முடைய சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தல் வேண்டும் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவலிங்கத்தின் அங்கே லிங்கோத்ப தரிசனம் செய்கின்ற பொழுது நாம் சேகரார் பெருமானுடைய வாக்காகிய சாக்கிய நாயனார் புராணத்தில் வருகின்ற அந்த பாடல் நினைவுக்கு வருதல் வேண்டும். காணாத அருவிற்கும் ஒருவனுக்கும் காரணமாம் நீளாக அணிந்தார்க்கு நிகழ்புரியாம் சிவலிங்கம் காணாது தேடிய மார் நான்குகனும் காண நடு சேனாரும் தளர்பிறப்பாய் தோன்றியது தெளிந்தாரா என்று வருகிறது. ஆகையினாலே இந்த சிவலிங்கத்தை நாம் கண்டால் மட்டும் போராது, அந்த லிங்கோத்ப தரிசனத்திலே என்னெல்லாம் அங்கே ஒரு தத்துவத்துவம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து அந்த பூஷணையிலே நாம் கலந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினாலே தான் வழிபாடுக்கென்றே நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் பூஜை செய்வதற்கென்றே நேரத்தை ஒதுக்குகின்ற காரணத்தினாலே இவைகளையெல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு நல்ல ஒரு நேரம் கிடைக்கும். மேலும் இந்த சிவராத்திரி அன்று நாம் ஒவ்வொரு காலத்திற்கும் என்னென்ன அபிஷேகம் செய்தல் வேண்டும், என்னென்ன வஸ்திரங்கள் சுவாமிக்கு சாத்துதல் வேண்டும், என்னென்ன வாசனை பொருட்கள் சுவாமிக்கு சாத்துதல் வேண்டும், பத்திரங்கள் என சொல்லக்கூடிய இலைகள் எந்தெந்த காலத்துக்கு சாத்துதல் வேண்டும், தூபம் எதை வைத்து இடுதல் வேண்டும், தீபம் எப்படி இடுதல் வேண்டும், நிவேதனம் எப்படி ஒவ்வொரு காலத்திற்கும் இடுதல் வேண்டும் என்பதற்கு தனித்தனியாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது, நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய நூல்களிலே நாம் சைவர்களாகிய நாம் இந்த நான்கு யாமத்திலே எந்தெந்த காலங்களிலே என்ன திருமுறைகளை படிப்பது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த நாளிலே சிவபுராணத்தை விடாது ஓதுவர். நமச்சிவாய பதிகம் அந்த நான்கு பதிகத்தையும் இடைவிடாது ஓதுவார்கள். இந்த லிங்க புராணத்தை அந்த லிங்கோற்பவ காலம் என சொல்லக்கூடிய அந்த காலத்திலே வைத்து கண்டிப்பாக இது ஓதுவார்கள். ஆகையினாலே முற்றிலுமாக நாம் சிவாலயத்திலே அங்கே இருந்து நாம் சிவபூஜையை மேற்கொள்ளுதல் வேண்டும் என்று அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவராத்திரியை பற்றிய நூல்கள் எண்ணற்ற நூல்கள் விசேடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பல தலாபுராணங்களிலே 50 இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் கோனேரியப்ப நாவலர் அருள் செய்திருக்கின்ற உபதேச காண்டத்திலே அங்கே சிவராத்திரியினுடைய மகிமை பேசப்பட்டிருக்கிறது. வரதுங்கராம பாண்டியர் செய்திருக்கின்ற பிரம்மோத்தர காண்டம் என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதிலே சிவராத்திரியினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கண்கொட்டி சுவாமிகள் என்று நாம் போற்றி கொண்டிருக்கின்ற சிதம்பரம் மறைஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடியவர் மூன்று நூல்களை செய்திருக்கிறார். மகா சிவராத்திரி கற்பம், மாத சிவராத்திரி கற்பம், சோமவார சிவராத்திரி கற்பம் என்று நூல்களை செய்திருக்கிறார். அவைகளெல்லாம் சிவராத்திரி என்று நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் அந்த சிவராத்திரி என்று நாம் செய்கின்ற பூஜையினால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் அந்த சிவராத்திரி பூஜையிலே என்னென்ன தவறுகள் என்னென்ன குறைபாடுகள் இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் தெள்ள தெளிவாக இந்த நூலிலே காட்டும். ஆகையினாலே நாம் எல்லாம் மேற்கொள்ளுகின்ற இந்த சிவராத்திரி பூஜையிலே நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டதன்படி முழுமையாக கடைபிடித்தால் நிச்சயமாக நம்முடைய மனதிலே ஒரு நிறைவான ஒரு ஒன்று கிடைக்கும் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து இந்த சிவராத்திரியை பற்றிய மற்ற செய்திகளை நாளை மீளவும் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் என தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி முற்றம் வேதம் மல்குக, வேள்வி வளர்குக, சீதமா முகில் திங்களின் மும்மலை ஓத நீர் உலகெங்கும் ஒழுகுக, நீதியாக நிறுவனம் வாழ்கவே. சிற்றம்பரம்.